சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 115 அத்தியாயம், பட்டு முள். வெண்ணிப்போரை பற்றி விந்தை செய்திகளை சொல்ல இந்திர விழா விடுதியில் மாடியிலிருந்த ராணியின் அறைக்குள் வெகு வேகமாக டைபீரியஸ் நுழைந்த பொழுது ராணி அந்த அறையின் தென்புற சாளரத்தின் வழியாக கீழே ஓடிக்கொண்டிருந்த பொன்னியின் பெரும் நீர்பரப்பையும், தூரத்தை தெரிந்த அதன் சங்கமத்துறையையும், சங்கமத்துறையை தாண்டி சிறிது தூரத்தில் கடலில் ஆடிக்கொண்டிருந்த மரக்கலங்களையும் பார்வையிட்ட வண்ணம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். அறையில் நுழைந்த வேகத்தின் காரணமாக இரும்பு பட்டயங்களால் இணைக்கப்பட்ட டைபீரியஸின் பாதணிகள் டக் டக் என்று ஒலி எழுப்பியும் கூட அதை சிறிதும் காதில் வாங்கிக் கொள்ளாமலும், காவிரியையும் கடலையும் விட்டு கண்களை அகற்றாமலும் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தாள் ராணி. அப்படி முதுகுப்புறத்தை வாயிலுக்கு காட்டி நின்ற நேரத்திலும் அவளுக்கு இருந்த அரச தோரணியை கண்ட டைபீரியஸ் அத்தகைய ஒரு ராணியை தனது நாடு பெற்றெடுத்ததை நினைத்து பெருமை கொண்டானாலும், அந்த பெருமையை பூர்த்தி செய்யும் முறையில் ராணி நடந்து கொள்ளாமல் தமிழன் ஒருவனிடம் இதயத்தை பறிகொடுத்து அவனுக்காக தான் தமிழகம் வந்த பணியையும் புறக்கணித்திருப்பதை நினைத்து ஓரளவு கோபமும் கொண்டார். ராணியே அவள் உரிமைக்கும் யவன ஜோதிடர் வாக்குக்கும் முரணாக நடந்து கொண்டாலும், அவளையும் மீறி அவளை தமிழகத்தின் ஒரு பகுதிக்கு ராணியாக முடிசூட்டிவிடுவது தனது கடமை என்று தீர்மானித்திருந்த யவனர் கடற்படை தலைவன், அப்படி ராணியாக முடிசூட போகும் அவள் தமிழகத்தில் புதிதாக ஏற்பட்டுள்ள அரசியல் நிலையை உணர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதியே அவளுக்கு அதை எடுத்து சொல்லவும், தன் வல்லமையை ஓரளவு காட்டவும் அவள் இருப்பிடத்தை அடைந்தார். தான் வந்த நேரத்தில் தீர்க்காலோசனையில் இருந்த ராணி கவனத்தை தனக்காக இழுக்க இருமுறை தனது தொண்டையையும் கணைத்துக் கொண்டார். அப்படி அவன் கணைத்தும் ராணி சாளரத்திலிருந்து உட்புறம் திரும்பவில்லை. மாலை நேரத்தின் பொன்னியின் புனல் பொன்னாகவே விளங்கியதைக் கண்டு அதன் எழிலில் உள்ளத்தை பறிகொடுத்ததன்றி, பொன்னியிலிருந்து கடலுக்கு தாவிய தன் நீலமணி கண்களை பொன்னியின் அக்கரையில் தெரிந்த வானகரை கோட்டை மீதும் செலுத்தினாள். கண்கள் அந்த கோட்டை மீது நிலைத்த சில வினாடிகளில் அவை அவள் இதயத்தை அந்த கோட்டைக்கும் கோட்டையில் நிகழ்ந்த பழைய கால சம்பவங்களுக்கும் இழுத்துச் சென்றன. புகாரின் கடற்கரையில் தான் புரண்ட நாளாக தனக்கும் இளஞ்செழியனுக்கும் ஏற்பட்ட இணைப்பு கட்டங்கள் பலவும் அவள் கண்முன் எழுந்து தாண்டவமாடவே, அவருக்கு சொந்தமல்லவா இந்த வானகரை என்று ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டவள் போல தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு, அதிலும் ஒரு மன கிளர்ச்சியையும் மகிழ்ச்சி வெள்ளத்தையும் அடைந்தாள் யவன நாட்டு பேராழகே. வானகரை குன்று என்ன, கோட்டை என்ன, அவற்றையும் தான் இருந்த இந்திர விழா மாளிகையையும் இணைத்தோடிய பொன்னியின் புனல் கூட தனக்கும் இளம்சழியனுக்கும் எத்தனையோ உறவு முறைகளை ஏற்படுத்திவிட்டதை அவள் எண்ணி பார்த்தாள். உறையூரிலிருந்து டைபீரியஸோடு தாங்கள் வந்த சமயத்தில் இந்த புனல் எங்கள் படகை தாங்கி வந்தது உண்மைதான். ஆனால் என் மடிதானே அவரை தாங்கி வந்தது என்று கேட்டு அந்த கேள்வியில் ஒரு இன்பத்தையும் அடைந்தாள் ராணி. அப்படி அவள் இன்பப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் கையில் இருந்தது ஒரு நாகலிங்க பூ. அதை தன் அழகிய நாசியில் வைத்து முகர்ந்து சில வினாடிகள் கண்களையும் மூடினாள். அவளுடைய இத்தனை சிந்தனைக்கும் இடம் கொடுத்து பல வினாடிகள் தாமதித்த டைபீரியஸ் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல், ராணி அடிமை வணங்குகிறே என்று மேலுக்கு வெகு மரியாதையாகவும் குரலில் சிறிது கடுமையை காட்டியும் அவள் கவனத்தை தன்னிடம் திருப்ப முயன்றார். இடது கையில் நாகலிங்க மலரை பிடித்து நாசியில் முகர்ந்த வண்ணம் மெல்ல திரும்பினாள் ராணி. அப்பொழுதும் அவள் கண்கள் அந்த பழைய கன உலகத்திலேயே இருந்ததால் அவன் பதிலிதும் சொல்லாமல் சிறிது நேரம் டைபீரியஸை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். அவள் கண்களிலும் முகத்திலும் சிந்தனை ரேகை அதிகமாக படர்ந்து கிடந்ததை கவனித்த டைபீரியஸ் மீண்டும் ஒருமுறை அவளை நோக்கி தலை வணங்கி, ராணி பெரும் சிந்தனையில் இருப்பதாக தெரிகிறது என்று பேச்சை துவங்கினார்.
சிந்தனைக்கு சிறை கிடையாது டைபீரியஸ், அது உனக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே என்றாள் ராணி பதிலுக்கு தனது குரலில் சிறிது அலட்சியத்தையும் வெறுப்பையும் காட்டி. ராணி சொன்ன பதிலில் சூட்சமத்தை புரிந்து கொண்டான் டைபீரியஸ். தான் அவள் நடவடிக்கைகளை ஓரளவு கட்டுப்படுத்தி வைத்திருப்பதையே ராணி குறிப்பிடுகின்றாள் என்பதை அறிந்து கொண்ட யவனர் கடற்படை தலைவன் அதை அறியாதவன் போல,
ராணிக்கு எதிலும் சிறை இருக்க முடியாது, குடிகளுக்கு சிறை உண்டு, தடை உண்டு, அவற்றை விதிப்பதே முடிசூடும் வர்க்கம். அப்படி இருக்க முடிசூடும் ராணிக்கு சிந்தனை சிறை என்ன, எந்த சிறைதான் இருக்க முடியும் என்றான்.
ராணி மெல்ல நகைத்தா. அவள் நீலமணி கண்களில் அதுவரை இருந்த கனவு மறைந்தது, இகழ்ச்சி குடிகொண்டது. இப்பொழுது உன் ராணி இருப்பது சிறை அல்லவா என்று கேட்டால் இகழ்ச்சி தன் குரலிலும் துணிக்க, டைபீரியஸின் கூர்விழிகள் அவள் கண்களை சிறிதும் சலனமின்றி நோக்கின. அவன் பதிலும் உறுதியோடு வெளிவந்தது.
சிறை வேறு, கட்டுப்பாடு வேறு ராணி என்றான் டைபீரியஸ்.
இப்பொழுது நான் கட்டுப்பாட்டுக்கு உள்ளிருக்கின்றேன், சிறைக்குள் அல்ல, அப்படித்தானே என்றாள் ராணி.
ஆம்ராணி, கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றீர்கள், சிறை அல்ல.
திட்டமாக வந்தது டைபீரியஸ் பதில். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு?
குற்றத்தை முன்னிட்டு அளிக்கப்படுவது சிறை, கடமை முன்னிட்டு விதிக்கப்படுவது கட்டுப்பாடு.
விதித்தது நீதானே?
இல்லை.
வேறு யார்?
யார் விதித்தது என்று கேட்காதீர்கள், எது விதித்தது என்று கேளுங்கள்.
சரி, எது விதித்தது?
சம்பிரதாயம்.
சம்பிரதாயமா? ராணி குரலில் சிறிது ஆச்சரியத்தை காட்டினாள். ஆனால் அவளுக்கு பதிலிருத்த டைபீரியஸின் குரலில் ஆச்சரியம் ஏதுமில்லை. உணர்ச்சி மிகுந்த குரலில் பேசினான் யவனர் கடற்படை தலைவர்.
ஆம் ராணி, சம்பிரதாயம் பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. கடமைக்கும் சம்பிரதாயத்தின் கட்டுப்பாட்டுக்கும் முடிசூடும் பேரரசர்களாக இருந்தாலும் வணங்கித்தானாக வேண்டும். ஏனென்றால் அந்த கடமைகளோடும் கட்டுப்பாடுகளும் அவர்கள் நன்மையையும் மக்கள் நன்மையையும் முன்னிட்டு மூதாதையர்களால் வகுக்கப்பட்டவை. அரசர்களின் இருப்பிடங்களுக்கு காவல், அவர்கள் வெளியே செல்லும் போது காவல், விழாக்களில் கலக்கும் போது காவல், இத்தகைய காவல்கள் காரணமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இத்தகைய கட்டுக்காவல் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றன. இரண்டாவதாக மக்களுக்கு அவர்களிடம் மதிப்பை ஏற்படுத்துகின்றன. மூன்றாவதா
என்று சொல்லிக் கொண்டு போன டைபீரியஸ் மூன்றாவதாக என்ற இடம் வந்ததும் சற்று பேச்சை நிறுத்தினார். ராணி அவனை சரில் என்று ஒருமுறை நிமிர்ந்து நோக்கினாள். அந்த வேகத்துடன் வந்தது அவள் சொற்களும். மூன்றாவதாக சொல் டைபீரியஸ் என்று சீறினாள் அவள்.
மூன்றாவதாக அவர்களிடமிருந்தே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன
என்றான் டைபீரியஸ் தலையை சிறிது தாழ்த்தி. விளங்க சொல் டைபீரியஸ் என்றால் ராணி கோபத்தோடு.
ஒருவேளை அரசர்கள் மனம் கடமையிலிருந்து வழுவ எத்தனிக்குமானால் இந்த கட்டுக்கு அவள் அதற்கு பெரும் இடையூறாக இருக்கும்
என்றான் டைபீரியஸ் மிக மெதுவான குரலில். அத்தோடு அந்த பேச்சையும் முடித்துவிட நினைத்தான் டைபீரியஸ். ஆனால் ராணி விடவில்லை. இத்தனை கட்டுக்கவலையும் மீறி அரசர்கள் தங்கள் இஷ்டப்படி நடக்க விரும்பினால் என்று வினவினாள்.
அதற்கு அரச நீதியில் வழி இருக்கிறது என்றான் டைபீரியஸ்.
என்ன வழி?
அரசர்கள் நடத்தை அவர்கள் நாட்டு நலனுக்கு முரண்பாடாக அமையுமானால் அதை கட்டுப்படுத்துவது அமைச்சர்கள் கடமை.
ஏன், படைத்தலைவர்கள் கடமை அல்லவா?
அவர்களுக்கும் அந்த கடமை உண்டு.
அந்த கடமையை முன்னிட்டு தான் என்னை சிறை வைத்திருக்கிறாயா என்று கடும் கோபத்தோடு கேட்டாள் ராணி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.